அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு.
இன்று பொதுக்காலம் 17 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
திருக்குமரா என் இயேசுவே, இறைவா எண்ணிருவிழிகளில் பொன்னெழிலா நின்றிட வேண்டும் திருக்குமரா, நின்றிட வேண்டும் திருக்குமரா. எண்ணிருவிழிகளில் பொன்னெழிலாய் நீ நின்றிட வேண்டும் திருக்குமரா, எண்ணிருவிழிகளில் பொன்னெழிலாய் நீ நின்றிட வேண்டும் திருக்குமரா, நின்றிட வேண்டும் திருக்குமரா, நின்றிட வேண்டும் திருக்குமரா. எரிந்திடும் தாரகை குழுவினில் நீயும் ஒளிர்ந்திட வேண்டும் திருக்குமரா, எரிந்திடும் தாரகை குழுவினில் நீயும் ஒளிர்ந்திட வேண்டும் திருக்குமரா. அந்த ஒளியிலன் தொழுகையின் சுடரினை கண்டு, ஒளியிலன் சொழுகையின் சுடரினை கண்டு கழித்திட வேண்டும் திருக்குமரா, கழித்திட வேண்டும் திருக்குமரா. எண்ணிருவிழிகளில் பொன்னெழிலாய் நீ நின்றிட வேண்டும் திருக்குமரா. நிலமகள் விரித்திடும் பசுமையில் நீயும் அயர்ந்திட வேண்டும் திருக்குமரா, நிலமகள் விரித்திடும் பசுமையில் நீயும் அயர்ந்திட வேண்டும் திருக்குமரா. அங்கு கிடைத்திடும் மலர்களை உன்னெழில் பாதம், கிடைத்திடும் மலர்களை உன்னெழில் பாதம் படைத்திட வேண்டும் திருக்குமரா, படைத்திட வேண்டும் திருக்குமரா. எண்ணிருவிழிகளில் பொன்னெழிலாய் நீ நின்றிட வேண்டும் திருக்குமரா, நின்றிட வேண்டும் திருக்குமரா, நின்றிட வேண்டும் திருக்குமரா.
முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை வசனங்கள் 20-32 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக் குரல் எழும்பியுள்ளது, அவற்றின் பாவம் மிக கொடியது, என்னை வந்தடைந்த கண்டனக் குரலின்படி நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதிலிருந்து 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதில் அளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்துவிட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 138.
செலுத்துவே.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12-14 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர்பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார், உங்களுள் ஒருவன் தன் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாபிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, கடந்த ஜூன் மாதம் முழுவதும் பெற்றோர் மாணவர்களின் பள்ளி படையெடுப்பு, பெற்றோர்களின் தலைவலியெல்லாம் பிள்ளைகளை எந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பது, எந்த பாடங்களை எடுத்து படிக்க வைப்பது, மாணவர்களின் தலைவலி, நுழைவுத் தேர்வுக்கு எப்படி தயார் செய்வது, எப்படி எழுதுவது, என்ன மதிப்பெண்கள் வரும் என்பதுதான். இன்று எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை விட கட்டாய தேவைதான் அனைவரையும் பள்ளிக்கூடங்களுக்கு படையெடுக்க வைக்கிறது. இன்று கல்வி காசாக மாறிவிட்டது. ஆனாலும் நம் உள்ளத்தை ஒரு கேள்வி உறுத்திக் கொண்டே இருக்கிறது. அன்று மக்கள் குறைவாக படித்திருந்தாலும் நிறைய கற்றிருந்தார்கள். ஆனால் இன்று நிறைய படித்திருந்தாலும் குறைந்த அளவே கற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் சிந்தித்தோமா? இதற்கு ஒரே காரணம், இன்று கல்வி வாழ்க்கைக்காக அல்ல, மாறாக திறமைக்காகவும் அந்தஸ்துக்காகவும் பணத்திற்காகவும் மட்டுமே என்று மாறிவிட்டது. அதிகம் கற்றவர்கள்தான் அதிக குற்றங்கள் புரிபவர்களாக உள்ளனர். இன்று வாழ்க்கை கல்வி போய் வேலை கல்வி, வியாபார கல்வி, போட்டிக் கல்வியாகவும் மாறிவிட்டதால் வாழ்வின் மதிப்பீடுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அன்று பள்ளியை கோவிலாகவும் ஆசான்களை தெய்வங்களாகவும் கருதிய காரணத்தினால்தான் ஒழுக்கமும் உயர்வும் தலை நிமிர்ந்து நின்றன. இன்று பள்ளிகளெல்லாம் வியாபாரக் கூடமாகவும் ஆசான்களெல்லாம் கூலிக்காரர்களாகவும் மாறிவிட்டதால் காதலர்கள் பெருகி கலைஞர்கள்தான் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு சவாலாக இருக்கின்றது. இயேசுவை பார்த்து அவருடைய சீடர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் இயேசு வாழ்க்கை கல்வி போன்று நல்ல மதிப்பீடுகள் அடங்கிய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவின் ஜெபத்தில் இருக்கின்ற ஆழமான விழுமியங்களை மதிப்பீடுகளை நாம் உணர்ந்து கொண்டோமா? அப்படி உணர்ந்திருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை பாதை எப்போதோ மாறியிருக்கும். இயேசுவின் ஜெபத்தில் அடங்கியுள்ள மதிப்பீடுகள் யாவை? நல்லவர்களையும் பெரியோர்களையும் போற்று. இயேசு தந்தையை போற்றுகிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். தந்தையே, இதுவே உமது திருவுளம். இயேசு அடிக்கடி தந்தையை போற்றியதால்தான் தந்தை அவரை மகிமைப்படுத்தினார். அடுத்து தந்தையின் திருவுளப்படி நடந்தவர் இயேசு. எனவேதான் இயேசு முக்கியமான புதுமைகளை செய்தபோதெல்லாம் தந்தையை நோக்கி போற்றி ஜபத்தை சொல்லி துவங்குவார். பழமொழி ஒன்று உண்டு, எதை இழந்தாலும் தாய் தந்தையரின் ஆசீரை இழக்கக்கூடாது. இன்று நாம் பெரியோர்களை வணங்குகின்றோமா? அவர்களுக்குரிய மரியாதை செய்கின்றோமா? அவர்களின் வழிகாட்டுதல்களை ஏற்கின்றோமா? இல்லையே. அதனால்தான் நாம் வாழ்வில் உயர்வை அடைவதில்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை மறந்துவிட வேண்டாம். போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி, நின் பாதம் போற்றி, நாதனே போற்றி போற்றி என்று பொய்மேல் உழண்ட தன்னை ஆட்கொள்ள நாயகனை மாணிக்க வாசகர் கசிந்துருகி போற்றி பாடுவது இங்கு சால பொருந்தும். கண்ணால் காணக்கூடிய தெய்வங்களாகிய பெற்றோர்கள் பெரியோர்களை போற்றாதவர்கள் காணக்கூடாத கடவுளை எவ்வாறு போற்ற முடியும்? எல்லோருக்கும் உணவு வேண்டும் என்கிறார். இயேசு ஜெபத்தில் அடங்கியுள்ள இரண்டாவது மதிப்பீடு எல்லோருமேலும் கரிசனை அக்கறை, எல்லோரையும் தன்னை போல் அன்பு செய்வது, எல்லோரும் வயிறும் நிறைந்து வாழ்வையும் நிறைவாக பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம். இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் பசியோடு இருந்த மக்கள் மீது கரிசனையும் அக்கறையும் கொண்டு அவர்கள் பசியார பகிர்ந்து கொண்டார். இதைத்தான் இயேசுவின் அப்பம் பகிர்தல் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், எல்லோரையும் பந்தியில் அமர்த்துங்கள் என்கிறார். தனியொரு மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியின் குரல் ஏன் நம் பாரத மக்களுக்கு இன்னும் ஒலிக்கவில்லை? மன்னிப்பதும் தீமையை தவிர்ப்பதும் ஜபத்தின் அடுத்த பண்பு. மன்னிப்பதென்பது இயேசுவின் ஜபத்தில் இன்னொரு பரிமாணம். இயேசு எல்லோரையும் மன்னியுங்கள் என்று சொன்னார். மன்னியுங்கள், மன்னிக்கப் பெறுவீர்கள். அவர் சொன்னதையே தானும் செய்தார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது குரல் கொடுத்தார். கடவுளின் பிள்ளைகளாய் நாம் நம் குற்றங்களுக்கு மன்னிப்பை பெறும்போது அவரின் பிள்ளைகள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் அல்லவா? மன்னிக்காத போதுதான் தீமைகள் உள்ளத்தில் பெருகுகின்றன. பொறாமை, வஞ்சகம், பகைமை, பழிவாங்குதல் போன்ற தீமைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. எனவே எல்லோரையும் மன்னிப்போம், தீமையின்றி நம்மையே காத்துக்கொள்வோம். மேற்கண்ட அனைத்து பாடங்களையும் இயேசு தன் ஜபத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். நாமும் இன்று இயேசுவை பார்த்து, இயேசுவே, நாங்கள் ஜபத்தை கற்றுக்கொள்வதோடு அதை வாழ்வாக்கிட அருள்தாரும் என்று ஜபிப்போம். ஒருமுறை ஜான் அவசரமாக வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது செல்லும் வழியில் கோவில் இருந்ததால் வெளியே நின்று கொண்டு இயேசுவின் ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான். ஜபத்தின் நடுவில் எங்களுக்கு தீமை செய்தோரே நாங்கள் பொறுப்பது போல என்று சொல்லும்போது அவனுடைய பழைய எதிரி வெளியூரிலிருந்து நீண்ட நாள் கழித்து வந்து கொண்டிருந்தான். உடனே அவனுக்கு வெறி தலைக்கு ஏற ஆண்டவரிடம், ஆண்டவரே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும், என் பழம் எதிரி நீண்ட நாள் கழித்து வருகிறான், அவனை நாக்கு பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு வந்து ஜெபிக்கிறேன் என்று ஓடினானாம். இன்று நாம் வாழ்வதற்காக ஜெபிக்கின்றோமா, கடமைக்காக ஜெபிக்கின்றோமா, வாழ்விற்காக ஜெபிக்கின்றோம் என்றால் அங்கே போற்றுதல் இருக்க வேண்டும், நன்றி கூறல் இருக்க வேண்டும், மன்னித்தல் இருக்க வேண்டும், தீமையை விட்டு விலகுதல் இருக்க வேண்டும், அடுத்தவருக்காக ஜெபித்தல் இருக்க வேண்டும். எனவே இன்று நாமும் இயேசுவை பார்த்து எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், ஜெபிப்பதை வாழ்வாக்க கற்றுத்தாரும் என்று கேட்போம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.